சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நின்று உம்மை ஆராதிக்க நாங்கள் எம்மாத்திரம் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய கிருபையினால் எங்களை அணைத்துக் கொள்கிறார், எங்களை ஆட்கொள்கிறார். உயரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லதப்பா. இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் நம்பிக்கை. சபையிலே எல்லா கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே 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 நாங்கள் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Hallelujah. Tab ukaro. Yes, please be seated. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தரை ஊழியத்தை செய்வதற்காக லண்டனில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் திருச்சபையின் போதவர் பாஸ்டர் சதர் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கார். அவருடைய தாயாரும் கேனாலிருந்து வந்திருக்காரு. அவருடைய மருமகரும் பிரச்சனையிலிருந்து வந்திருக்காரு. சோ உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கரங்களை தட்டிட்டு ஆரம்பிச்சு அவளை வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கருத்தாய் நாம் செவி கொடுப்போம். நான் உங்களுக்கு சொல்லுற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கு. ஒன்றுமில்ல, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஆகவே கர்த்தரை ஆராதித்து நாம் அவருக்கு மகிமை செலுத்தினார். அதே ஆவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாகவே நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சோ பாஸ்டர் ப்ளீஸ் டேக் யுவர் டைம் அண்ட் ப்ளீஸ் தி வேர்ட் ஆஃப் காட்.
Thank you pastor. Thank you. Praise God.
Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக அருமையான பாச சிகிச்சை அவர்களையும் என்னுடைய குடும்பத்தினரையும் சக ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேசத்திலோ லண்டன்ல குறைதன் என்ற இடத்துல இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் திருச்சபையின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னோடு கூட என்னுடைய தாயார் வந்திருக்கிறாங்க. கனடா தேசத்திலிருந்து என்னுடைய மருமகன் வந்திருக்கிற பரிசு தேசத்திலிருந்து நான் லண்டன்ல வந்திருக்கிறேன். ஆக எல்லா இடத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தராமே, இந்த நாளிலுமாய் உங்களையும் உங்களுடைய சபையையும் உங்களுடைய குடும்பங்களையும் அப்பர் விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலுமாய் கூட பிரியமானோட ஒரு சிறிய ஒரு காரியத்தை நான் ஒரு சாட்சியாக சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுக்கான ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிற எல்லாரையும் அவர் விதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு ப்ராப்ளம் வந்தா இது உங்களோட பாசத்துக்குரியது, சரியா? அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் இறங்கி வந்துதான் பிரசங்கம் பண்ணுவோம். என்னுடைய தரிப்பட்ட விருப்பம் இது ரொம்ப உயரமா இருக்கிறபடினாலே இதுல அந்த பிரசங்கம் பண்ணினா என்ன, எங்கேயோ இடத்துலேருந்து ஆமை தலை நிறுத்தின மாதிரி தான் இருக்கும், சரியா? மறுபடியும் இந்த தேசத்துல நல்ல ஒரு வேலை இருந்தது. ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு திருச்சபையில இருந்தும் திடுகண்டு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார்.
அப்ப கடன் கடந்து போய் ஊழியத்துக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல தீர்க்க தரிசிகள் ஊடாக எங்களுடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா உட்பட ஊழியக்காரன் ஊடாக ஆண்டவர் அழைச்ச போது எனக்கு இருந்தது நல்ல ஒரு வேலை ஒன்று. நான் ஒரு லாக லைட்டராக இருந்தேன், நான் கேளின் போர்ட்ஸ்ல எனக்கு கீழே அந்த ஃபேக்டரியில் என்னுடைய சீட்டில் 100 பேருக்கு மேலே வேலை செய்தாங்க. ஒரு லாக லைட்டரா, அதாவது ஒரு ஒரு மைஸ்டரா நாங்கள் இருந்து ஊழியர் வேலை செய்தோம். நல்ல ஒரு வேலை, நல்ல வீடு எல்லாம் இருந்துச்சு. திடீரெண்டு ஆண்டவர் போக சொன்னாரு. நான் கடல் கடந்து போக சொன்னா 2 நாட்டை தான் நான் யோசிச்சேன்னா சரியா, உங்களுக்கு கனடா அமெரிக்கா தேசம் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே போனால் கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம், என்னுடைய சகோதரர்கள் இருந்தா இருக்கிறார்கள், போயிருந்துடலாம்னு சொல்லி யோசிச்சேன்னா. சரி அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு போனோம் கனடாக்கே. நானும் என்னுடைய வைஃப் பிள்ளைகளும் கனடா தேசத்தில் போயிருந்து அங்கே இறங்கி நிற்க ஆண்டவர் பேசுன நான் உன்னை இங்கே கொண்டு வரையில் அப்படின்னு சொல்லி, என்ன ஆண்டவரே இவ்வளவு பணம் செலவழிச்சு இப்படி எல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது மறுபடியுமாக நான் ஜெபம் பண்ணினோம். இப்பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரர்கள் அங்கே இருந்து ஆராதிக்கிற அந்த சபையுடைய உதவி போதகர் அவரும் நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்படி ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் சொன்ன நீ ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும், ஆண்டவரே நான் திரும்பி போறேன். அப்ப இங்கதான் அந்த தேசம் இலங்கை இந்தியாண்ட அங்க சுட்டுக் கொள்றாங்க, அங்க போய் செய்யறாண்டா ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. திடீரென்று ஒரு தடவை ஒரு 2-3 ஊழியக்கார் கூட குறிப்பிட்ட வாரத்துக்கூடாக இங்க தேசத்துக்கு போக சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்ப சரி நான் போவேன், எனக்கு மேல எனக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவர் பேசினார். சரி ஓகே ஆண்டவரே நான் போறேன் என்று சொல்லி என்னுடைய ஃபேக்டரியில நான் லெட்டர் வந்து கொடுத்தேன், நான் வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி கொடுத்தா அவங்க சொன்னாங்க உனக்கு சம்பளம் எல்லாம் கூடி எவ்வளவு வேணுமோ நான் உங்களுக்கு தருவேன், நீ எடுத்திருக்கிற அந்த தீர்மானம் ஒன்று இருக்கு பாரு, அந்த தீர்மானம் சரியான முட்டாள், சரியா முட்டாள் தீர்மானம் நீ எடுத்திருக்கிற, இந்த ஒரு வேலை எடுக்கிறான்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பணம் எவ்வளவு படிச்சு இந்த வேலை வரணும், உனக்கு நாங்க வருஷத்துக்கு ஒரு 3-4 முறை உனக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பி இந்த வேலையை உனக்கு தந்திருக்கோம், நீ ஏன் போற அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையை காட்டினாங்க. சரி ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான், சரி போக வேணாம் நிப்ப அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு நைட் எனக்கு நெஞ்சில் ஒரு குத்துண்டு வந்தது, ஒரு நெஞ்சு குத்துண்டு சரியா, திடீரென்று நெஞ்சு குத்து வந்த இடத்துல ஒரு 2 மணி நானும் என்னுடைய வைஃபும் கேளின்ல இருந்து கேளின் கால்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக நானே கார் அடிக்கொண்டு போனேன். அந்த ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கு போய் அங்கெல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னாங்க. என்னுடைய ஹார்ட் பீட் வந்து வேகமாக அடிச்சுட்டே இருக்கு, எனக்கு ஒரு பயம் நான் செத்துக்கிட்டு போயிடுவனும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு பயம் வந்துச்சு. சரி அப்படியெல்லாம் ஒரு பயம் வருது என்று சொல்லிட்டு டாக்டர் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை நிற்போம். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து என்னுடைய ஹவுஸ் ஆர்ட்ஸ்கிட்ட செக் பண்ண பொழுது அவங்க சொன்னாங்க உங்களுடைய ரைட்டில் ஸ்ட்ராங்கான புண்கள் ஸ்ட்ராங்கான சுண்டும் வந்திருக்குது, அதாவது அல்சர் வந்திருக்குது, அது மாத்திரலாம் பிரச்சனை இல்லை, அதனால உனக்கு சில நேரம் இப்படி வந்திருக்கலாம் சொன்னாங்க. சரி ஓகே அதுக்கு அந்த மாதன் ஸ்பீகளும் சரியா அது செய்வோம் சொன்னாங்க. ஒரு தடவை செய்தன் மருந்து தந்தாங்க சுகம் வர இல்லை, 2வது தடவை சொன்னாங்க இந்த மருந்துக்கு சரி வர இல்லை, சரி 2வது தரம் செய்ய வந்தாங்க, 2வது தரம் மாதன் ஸ்பீகளும் செய்தாங்க சரி வர இல்லை, 3வது தடவை அது வேகமா வந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருதே தவிர மாறவே மாற இல்லை சரியா. அப்ப 3வது தடவை நான் சொன்னேன் எனக்கு மாற இல்ல என்ன செய்யறேன்னு டாக்டர், அவர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எழுதி தந்தார், அங்க போய் நீ செக் பண்ண. அப்ப இவரெல்லாம் தந்து அங்க போய் செக் பண்ணினா அவர் சொன்னா திரும்பி நாங்கள் இருக்க உனக்கு இந்த மாதன் ஸ்பீகளையும் செய்யவேணும், 3 தடவை கேமரா எல்லாம் விட்டு உங்களுக்கு சில நேரத்தில் செய்யறதா தெரிஞ்சிருக்கும், 3 தடவை விட்டு செய்து போட்டு எனக்கு கிடைச்ச பதில் இது, இந்த மருந்துகளுக்கெல்லாம் சுகமாக இல்லை உனக்கு அது வளர்ந்து கொண்டு போறதுனால நாங்கள் கேன்சர் ஆயிருக்கும் ஒன்று நான் சந்தேகப்படுறேன் சொல்லி டாக்டர் சொன்னார். எப்படி இருக்கும் இப்ப அதுலேயே பாதி உயிர் போன மாதிரி தான் சரியா, வேறத்தால பாதி உயிர் போன மாதிரி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க கடல் கடந்து போச்சுன்னு ஒரு ஊழியத்தை தந்தீங்க, இப்போ இங்க உயிர் போராடி கொண்டிருக்குது என்ன செய்யறது? கடைசி ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்னென்னா டாக்டர் சொன்னாங்க மாத்திரைகளை தந்தாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் தந்தாங்க எல்லாத்தையும் போட்டு போட்டு சொன்ன நம்ப மாட்டீங்க, 2-3 தடவைகள் காட் நிக்கிறத போலாம் இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவி கண்ணீரிட்டு அழுதோம், ஆண்டவரே இப்பொழுது நீ சொல்ற இடத்துக்கு நாங்க போறோம் சரியா, உங்களுடைய சித்தம் தான் நாங்க செய்ய போறோம். ஒரு பக்கத்துல பரிசுத்த வேதாகமம் எடுத்துக்கொண்டு இடது கையில அவள மாத்திரையை எடுத்து, ஆண்டவரே நான் இப்ப நீர் சொல்றத நான் செய்ய போறேன், சரியா? இப்ப நான் இந்த மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே டஸ்ட்பின்ல நான் போட போறேன், இப்படி நீர் சொல்லணும் இந்த வார்த்தையை விடா, இந்த வேதத்தை எடுத்து நான் நீ சொன்னதை நான் செய்யறேன் என்று சொல்லி நான் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நான் அப்படியே படுத்துட்டேன். அடுத்த நாள் காலை எழும்புற பொழுது என்னுடைய சரீரத்துல ஒரு புதுவிதமான ஒரு ஒரு சுகமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல் என்னுடைய வைஃப் எனக்கு மாகள் இந்த பெண்கள் என்று சொல்லி சுதிக்குன்னு ஒரு பச்சை மிளகா போட்டா கூட எனக்கு தெரியும். ஏன் பச்சை மிளகா போடுறீங்க, தக்காளி பழம் போட்டா கூட தெரியும். ஆனா இதை நான் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அன்றைக்கே நல்ல ஒரு ஆட்டு கறி ஒன்று வை, நல்ல பச்சை மிளகா நல்ல தூள் எல்லாம் போட்டு நீ வை, நான் சாப்பிட்டு பார்க்க போற உண்மையா எனக்கு சுகம் கிடைச்சிருக்காங்க. உண்மையா அன்றைக்கு நடந்த சம்பவம் அதுல இருந்து போன அந்த வியாதி இன்றைக்கு வரைக்கும் வரையில. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ரெண்டு மூணு ஊழிய காரங்கன்றது விஷயமே நான் சொல்லி ஆண்டவரே நான் போறேன் என்று சொல்லி எந்த சபையில நான் ஊழியம் செய்தனோ அந்த பாஸ்வேர்டையும் சொல்லி அந்த பாஸ்வேர்ட் ஓர்டினேஷன் எடுத்துக்கொண்டு நான் லண்டன் தேசத்துக்கு நான் போனேன். அங்கேயும் போய் பாரப்பட்டு உங்களுக்கு தெரியும் சபை ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலே பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுக்கு என்ன பிடிக்காது, சபையை கண்டா சபை மக்களை கண்டா ஊழியக்காரங்களை கண்டா பிடிக்காத ஒருவன் தான் அது பிசாசு. பல விதத்துல சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பிசாசு போட்டான். எல்லாத்தையும் போட்டு 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 பார்த்த ஒரு பக்கத்துல எதிர்ப்புகள், ஒரு பக்கத்துல பிசாசுடைய பயங்கரமான காரியம், ஏனென்றா விட்டுட்டு போயிடு அப்படி என்று சொல்லி கடைசியில துடி வந்து பார்த்தா நாங்க சபை துவங்கினோம். பாருங்க, நாங்க சபை துவங்கின ஆறே ஆறு பேரோட சபை துவங்கின நாங்க. அந்த ஆறு பேரை யாரெண்டு கேட்டா, நான் ஒன்று, என்னுடைய வைஃப் ஒன்று, ரெண்டு, என்னுடைய மூன்று பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு, ஆறாவது தான் ஜீசஸ் தான் இருந்தார். இல்லையிலுமையா சபை ஆரம்பிச்சோம். சாப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்க 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 திடீர்னு பார்த்த ஒரு நாள் போலீஸ்காரன் கூட்ட வந்து நிக்கிறான். யார் வந்து நிக்கிறது, போலீஸ்காரன் வந்து நின்றான். போலீஸ்காரன் வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி கூட என்னத்துக்கு கேட்டா, அவன் வந்தது என்ன பிடிக்கிறது, என்னத்துக்கு பிடிக்கிறான், யாரோ சொல்லிவிட்டாங்க இந்த வீட்டுல இருக்கிறவர் கண்ண கிரெடிட் கார்டு அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. யாரு எங்கிருந்து வந்தாண்டா நாம சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி சில ரோவி விட்டு நான் வந்து பாருப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஜெயமில இருந்து நான் வந்து நான் ஒரு சபையை வச்சு நான் நடத்த போறேன், ஊழியங்கள் நாங்கள் செய்கிறோம், இதனால யாராவது ஜெலஸ் ஆகி உனக்கு உங்களுக்கு போன் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு வெரி சாரி என்று சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டான் சார். அதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி ஆள் அனுப்பினாங்க, சந்திரன் பாஸ்டர்கிட்ட சொல்லு சபை நடத்தினா இனி சுடுவ வந்தாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரியா, எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எங்க இருந்து வந்தது என்ன செய்தி என்று எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் சந்திரன் பாச ஊழியம் செய்வன், சபை நடத்துவன், சுத்தமும் பரவாயில்லை, அதான் என்ன நல்லா ஈஸி இல்லையா, துரு டிக்கெட் நேர பரலாகவும் போயிடலாம், சரியா, ஆகவே பிரச்சனை இல்லை. கடைசியை சொன்னாங்க இதுவனோட இனி முன்பே பிரச்சனை இல்லை, இனி இருந்தாலும் செய்து போட்டு போகட்டும். இன்றைக்கு அப்படியா ஒரு போராட்டத்தில் அப்படியெல்லாம் கர்த்தருடைய சித்தப்படி சபை நடத்துறதுனால இன்றைக்கு சபை வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அல்லேலூயா. அதற்காக எனக்கு ஜீவன் தந்த கர்த்தருக்கு ஒரு பாட்டை நான் ஏற்றினேன். அது ஒரு சிறிய ஒரு பல்லவியை மாத்திரம் பாடி நான் நேரடியாக நான் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறேன், சரியா. இருந்தால் நன்றி சொல்லுவதற்கு ஆயிரம் நாவுகள் போதாது, சரியா, தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லுவதற்கு ஆயிரம் நாவுகள் போதாது. ஒரு பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஒரு புத்தக சுருளிலே எழுதி வைப்பேன் என்றால் இந்த உலகம் கொள்ளாதான் பாருங்க, அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சூத்திரம் பாருங்க, ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் பார்க்கிற பொழுது அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, உண்மை ஆகாரம் இல்லாமல் பட்டினியில பசியில மறுக்கிற ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாருங்க. ஒரு ஒரு நாசா விஞ்ஞானி வெளியிட்டதான ஒரு மேகசினை நான் படித்தேன், சரியா, அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாட்களும் ஏறத்தாழ சராசரி 35 பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டுதான இருக்கிறது பூமியில ஒவ்வொரு நாட்களும். ஒருவேளை இன்றைக்கு 40 இருக்கலாம், நாளைக்கு 30 இருக்கலாம், சராசரி தாக்க போனால் 35 பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாட்களும் நடந்து கொண்டுதான் இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, அது அதனுடைய அந்த செக்டர் அளவு கூடுகிற பொழுதுதான் பூமியிலே தாக்கங்களை கொண்டு வருகிறது. தாக்கங்கள் வருகிற பொழுது அங்கங்கே உடைகிறது, ஜனங்கள் மறிக்கிறார்கள், பில்டிங்ஸ் எல்லாம் விழுகிறது. அதற்கு பிறகுதான் எங்களுக்கு சொல்றாங்க இந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வந்து இவ்வளவு பேர் சுத்து போனார்களாம், இத்தனை பேர் காயமா இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் என்ன நடக்கலாம், ஒவ்வொரு நாட்களும் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல பாதுகாப்புகளை தருகிறார், சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவரை நாம் நினைத்து நாம் நன்றி சொல்லி ஒரு பாடலை எழுதினேன். எனக்கு குரல் அவ்வளவு நல்லதில்லை, பாடு எழுதுற ஞானமும் இல்லை, ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன், ஒரு சீரியம் போட்டிருக்கேன்னா அது பைத்தியக்காரம் மாதிரி இருக்குது, ஆனா ஆண்டவர் நல்ல கலந்த குரல் இருந்தாலும் ஆண்டவர் நல்ல பாட ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். சரியா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சூத்திரம் சரி, ஒரு பல்லவி முதல் பல்லவியை மாத்திரம் நான் பாடி தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் நாம் கடன் சொல்ல போகின்றோம். நன்றி சொல்லத்தான் மக்கள் போவாது, ராஜா நீர் செய்த நன்மைக்கே. நன்றி சொல்லத்தான் நாட்கள் போகாது, ராஜா நீர் செய்த நன்மைக்கே. தீனம் கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றியே. தீனம் கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றியே. நன்றி சொல்லத்தான் நாட்கள் போகாது, ராஜா நீர் செய்த நன்மைக்கே. ஆயுள் நாட்களை அதிகமாய் கொடுத்தீரே, ஆயுள் நாட்களை அதிகமாய் கொடுத்தீரே. அனைத்தையும் தந்தம்மை ஆசீர்வதித்தீரே, அனைத்தையும் தந்தம்மை ஆசீர்வதித்தீரே. நன்றி சொல்லத்தான் நாட்கள் போதாது, ராஜா நீர் செய்த நன்மைக்கே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உங்க நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவருமை ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம். பாடல்களிலே என் தேவன் மகிமைப்பட்டீங்க ராஜா, துதிகளிலே வாசம் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த சபையில நீர் வாசம் பண்ணதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை பதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தகப்பனே, நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் ஆண்டவர் எத்தனையோ மனிதர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு சலித்து போய் ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பதற்காக இவர்கள் வரவில்லை, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். அப்படியாய் நீ பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வாழ்வையிலே ஆண்டவரே சலித்து போன இவர்கள், ஆண்டவரே துன்பத்திலே வாழுகிற இவர்களை தகப்பன் இன்றைக்கு நீ பேசி நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே விடுதலையும் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தை நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை பொதுமுடைய கருத்தில் கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யூதா எழுதின நிருபம் ஒருவர் 5வது வசனத்தை வாசிங்கள், ஒருவர் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யூதா எழுதின நிருபம் அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. ஒருவர் 5வது வசனத்தையும் ஒருவர் 20வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம்.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்.
ஆமென். அடுத்த 20வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு வசனத்தை நாம் பாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய யூதா அவர் நிருபத்தில் எழுதுகிறது எழுதுகிறார் என்னவென்றால், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எகிப்தில் இருந்ததான இந்த ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை அவர்கள் அழைத்து ரட்சித்து அப்படியே பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளாக நம்முடைய தேவனாய கர்த்தர் அழைத்துக் கொண்டு வருகிறார். மோசே மூலமாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி நினைப்பூட்டுகிறது என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை அழைத்து அவர்களை ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்கள் என்ன செய்திருக்கிறாராம்,
அழித்தார்.
அழித்தார். ஆனா 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்களோ பிரியமானவர்களே. அல்லேலூயா. யாரு? நீங்களோ பிரியமானவர்களே. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின மகா பரிசுத்தமான விசுவாசத்தினர் உறுதி பண்ணிக்கொண்டு பரிசுத்தாதிக்கள் சபம் பண்ணி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? கர்த்தர் அழித்து போடுகிறதை வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த சபையாரை தாட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் யாராம்? பிரியமான. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பிரியமானவர்கள். எல்லாரையும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லி 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 பார்த்து ஒரு கூட்டம் தங்களினாலேயே அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமானவர்கள். இந்த சபையும் இந்த ஊழியக்காரன் ஊழியக்காரன் குடும்பம் நீங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பிரியமானவர்கள். அல்லேலூயா. அப்படியான பிரியமான சபையாருக்காக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகின்றேன். அந்த வார்த்தை என்னவென்றால், நீங்க சபை இந்த நாங்கள் எல்லாம் கூடி வருகிறோம், சபை காரணம் என்ன? என்ன காரணம் என்ன? நாங்கள் சபை கூடி வருகிறதற்கு காரணம் என்ன? பரலோகம் போக வேண்டும். எங்க போகணும்? பரலோகம். எது சபையைத்தான் ஆண்டு எடுத்துக் கொள்வார். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சபை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. எங்களுடைய சபை உங்களுடைய சபையெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. ஆனால் இந்த சபையிலே எப்படிப்பட்ட எத்தனை விதமான ஜனங்கள் இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் யார்? எப்படியோ எத்தனையோ ஜனக்கூட்டம் இந்த பூமியில இருக்கிறது, சபையில இருக்கிறார்கள். ஆனால் சில ஜனங்கள் இருக்கிறார்கள் சபையில், அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருப்போம். சில ஜனங்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இல்லாம இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம சூத்திரம். ஒரு 3 விதமான ஜனத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச போகின்றேன். அதுலேயும் ஒரு 3 விதமான தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வை குறித்து உங்களுக்காக நான் பேசுகின்ற நாட்களை ஜோவன போகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம், 1 கொரிந்தியர் புஸ்தகம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 3 விதமான பொதுவான ஜனத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். 1வது, அதுக்கு பிறகு ஒரு 3 தனிப்பட்ட மனுஷனை நாங்கள் பார்த்து அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு இந்த சபையாருடைய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானம் பண்ணி நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அல்லேலூயா. சரி, 1வது ஒரு பொதுவான ஒரு மனிதர்களை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:14 2:14 வாசிக்கலாம்.
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
ஆமென். இந்த இடத்திலே 1வது ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜென்ம சுபாவமான மனுஷன். அல்லேலூயா. பொதுவான ஜனங்களை குறித்து சொல்லுகிறேன். இந்த ஜனங்க எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க. 1:12 வாசிக்கலாம். அதே
சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல், சகோதரனாகிய சொஸ்தேனேயும், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும்
அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சபைக்கும் எழுதுகிறதாவது. அப்ப சபையாருக்காக எழுதப்படுது. அந்த சபையில் எத்தனை விதமான ஜனங்கள் இருக்கிறார்களாம்? 1வது நாங்கள் பார்க்கின்றோம், 14வது வசனத்தில், ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன். அல்லேலூயா. இந்த ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு இதே வசனத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிறது, அவைகளை அறியவும் மாட்டான். அப்படி என்றால் அறிவில்லாத மனுஷன் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன். சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சொல்ல இல்ல, நீங்கள நல்லவர்கள், நீங்க உண்மை உள்ளவர்கள், நீங்கள் உத்தம உள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், 1வது ஒரு மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அவன் இவைகளை அறியவும் மாட்டான். அறியவில்லை. அறியாத ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள் அந்த கொரிந்து சபையிலே அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆகவேதான் அங்கு பவுல் சொல்லுகிறார், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை அறியவும் மாட்டான். 2வது ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெலன் இல்லை.
ஆமென். அடுத்த ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், மாமிஷ்யம் உள்ள மனுஷன். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மாமிசத்துக்குள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன இல்லையா சொல்லுங்க? பலன் இல்லை. முதலாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அவனுக்கு அறிவில்லை. இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், மாமிஷ்யம் உள்ள மனுஷன், அவனுக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை, பலன் இல்லை. அப்ப வேதனாலே அழைக்கப்பட்டவர்களா எனக்கும் உங்களுக்கும் ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. அப்படியே பாவமான அந்த பாவ மனுஷன் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. மாமிஷ மனுஷன் நமத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துலதான் நாங்கள் பார்க்கின்றோம், 14 வசனத்தில் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எப்படி என்றால், அவன் மாமிஷத்துக்கு உரிய மனுஷன், மாமிஷத்தை குறித்து பேசுகிறவன், மாமிச சிந்தை உள்ள மனுஷன். அது நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களை இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நான் இந்த ரெண்டை நான் பேசவில்லை, அது ஒரு நாளைக்கு பைபிள் ஸ்டடியில் உங்களை பாசம் உங்களுக்கு தரப்போகிறார். மூன்றாவதா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நான் உங்கள் மத்தியில் நான் பேசப்போகின்றேன். அந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த மனுஷன், 1 கொரிந்தியர் 3:1 வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று.
அல்லேலூயா. அடுத்ததான ஒரு மனிதனை குறித்து பவுல் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினேன். அடுத்தது ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் என்று. அது நானாய் நீங்களாய் இருக்கட்டும் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ள பார்த்தால் மாமிசத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் உங்களுடைய சபையும் எங்களுடைய சபையும் அங்கே ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மனிதர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். இப்படியாய் நீங்க வாழ்வீர்கள் என்றால் ஆவிக்குரியவனை தேவன் எப்படி வல்லமையாக பயன்படுத்துகிறார், ஆவிக்குரியனுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சபையை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து நாம் ஜெபிக்க போகின்றோம். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அல்லது கிறிஸ்து என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அல்லது கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய பிள்ளைகள். அப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பேர் இருந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணினால் பாருங்க, நானும் நீங்களும் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடினாலே அவர் நன்மைகள் செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராகவும் சுட்டித்திருந்தார். காரணம் என்ன? அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் காணப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார் நானும் நீங்களும் பிரியமானோட. இதே இயேசு பெற்ற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்கிறவர்களாக, மற்றவர்கள் பிசாசின் பிடியில பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் சுட்டித் தெரிய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய ஆவியை எங்கள் மேலே அனுப்பி என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். சொல்லுங்க எல்லாரும், ஆமென் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்முடைய சபையில சில நேரத்தில் என்ன செய்வேன் என்றா, துட்டி ரெண்டு பார்த்து அப்படியே சில நேரத்தில் பொத்தண்டு விழுவாங்க சரியா, தூக்கத்தில் அப்படி உடனே எழுப்பி கொஞ்ச நேரம் எழுப்பி பேந்து இருக்க விடுவேன்னா சரியா. இது எங்கட சபை இல்ல, மன்னிச்சு கொள்ளுங்க சரியா. யாரும் தூங்க கூட சில நேரத்தில் கேள்வி கேட்கறது. கடைசி வசனத்தை சொல்லுங்க பிரதர், கடைசி வசனத்தை சொல்லுங்க சிஸ்டர்னு கேள்வி ஆவி. நீங்க கொஞ்சம் உற்சாகம் இறங்க, நீங்க அப்படியே கொஞ்சம் தூங்குறத போல, கொஞ்சம் சோர்வா இருக்கிறத போல இருந்தா எங்களுக்கு நித்திர வரும். அதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு ஆயில். நீங்க நல்லா வீட்டுல போய் நல்ல சந்தோஷமா வடிவா நல்லா சாப்பிட்டு நீங்க படுக்கணும், நல்ல நித்திர ஆண்டு உங்களுக்கு கட்டளிட போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், ஆமென். ஆமேன், அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்தம். அப்ப நானும் நீங்களும் யாராம்? ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள். தேவன் பாருங்க, ஒரு காலத்தில் யாருடைய பிள்ளையா இருந்தோம்? பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படிதான் வேதன் சொல்லு, ஒரு காலத்தில் நீங்கள் பிசாசின் பிள்ளைகளா இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய புத்திரர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டது. அப்படி என்றால் ஒரு காலத்தில் பிசாசும் பிள்ளைகளாக இருந்த நாங்கள், ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் காணப்படுகிறபடினாலே தேவன் இந்த ஆவிக்குரியவர்களை என்ன செய்ய வேண்டும், எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தியானம் செய்து நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். எத்தனை பேர் அது நல்லது நினைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதெல்லாம் புறஜாதி கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க. சரியா, அவங்களை குறிச்சுதான் நாங்க பார்க்க போகின்றோம். அவங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிற பொழுது எப்படி இருந்தாங்க, அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்ற பிறகு எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லி நாங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நாங்க ஜெபிக்க போகின்றோம். ஒருவேளை எனக்கு தெரியலைங்க, நீங்க என்னுடைய பார்வையில நீங்க எல்லாரும் உண்மை உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்க, அபிஷேகத்தை பெற்றீங்க, எல்லாரும் நல்லது. ஆனா ஒருவரோடையாவது ஆண்டவர் பேசுவார்கள் என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சூத்திரம். சரி, அப்படி என்றால் முதலாவதை நாங்கள் பார்க்க போகின்றோம், பேதுருவை குறித்து பார்க்க போகின்றோம். பேதுரு, இந்த பேதுரு யார் என்று சொன்னா, பேதுருவை சொல்ல போனா அவனுக்கு குழந்தை புள்ளி என்று சொல்றதா, அல்லது அறிவில்லாதவன் என்று சொல்றதா, ஞானம் இல்லாதவன் என்று சொல்றதா தெரியல. ஒரு காலத்தில் இருந்தான் பாருங்க, மாமிசத்துக்குரியவர்களை சிந்தித்துக் கொண்டு மாமிசமானவர்களை பின்பற்றிக் கொண்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் பார்த்து ஆண்டவர் அழைச்சார், பேதுருவே எனக்கு பின்னால வந்து என்றா, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனை போல நான் உன்னை மாற்றுவேன். உடனே என்ன செய்தாண்டா, உடனே விட்டுட்டு வைஃபிட்ட கூட சொன்னான் என்று சொல்லி பைபிள் எழுதப்படையில், உடனே அப்படியே பின்பற்றிக் கொண்டு இயேசுக்கிட்ட இயேசுவோட போனான்னு நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவோடய இருக்கிறார், இயேசுவை பார்க்கிறார், அவரை பார்க்கிறார், கேட்கிறார், அவரோட நடக்கிறார், அற்புதங்களை பார்க்கிறார், அதிசயங்களை பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். அந்த மனுஷன் சில நேரத்தை அவன் செயலை பார்க்கிற பொழுது, அன்றைக்கு நான் இருந்தா கூட உடனே நேர பிடிச்சி உடனே சொல்லி இப்போ திரும்பி போய் மீன பிடிய அவனுக்கு தான் சரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா, காரணம் என்ன, ஆண்டவரோட இருந்தும் சில நேரத்தில் ஞானம் இல்லாமல் செயல்பட முடியாதவனாய் காணப்பட்டான். லே லூயா, ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று அவன் சிந்திக்க முடியாதவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் பாருங்க, ஆனா அந்த ஆண்டவர் வந்து இந்த பேதுரு நல்லா ரொம்ப நேசிச்சார். சரியா, நல்லா நேசிச்சார். பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து, உனக்காக உனக்காகவே நான் ஜெபம் பண்ணுகிறேன், பிசாசு வந்து உன்னை சோதிக்காத படிக்கு நான் உனக்காக நான் ஜெபம் பண்றேன் சொல்லி இவனுக்காக ஸ்பெஷல் பிரேயர் ஆண்டவர் பண்றார். ஏன்னா நல்லா நேசிச்சபடினாலே பேதுருவுக்காக ஆண்டவர் இப்படி செய்கிறார். ஏன்னா பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்க போறார், பாருங்க, பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறார். அப்ப ஆண்டவர் இந்த வெளிப்பாடு எல்லாத்தையும் தனக்கு நடக்க போறது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது உடனே பார்த்து சொன்னா, இல்ல இல்ல, இது உங்களுக்கு ஒரு நேர நேரிடக்கூடாது அப்படி என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் எப்படி பேசினாரு, என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது, ஆண்டவர் பார்த்து சொன்னார், அப்பாலவோ சாத்தான் எனக்கு பின்னாக போ, அப்பால எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா விட்டுட்டு போயிட, அப்படி அதுக்கு பிறகு வந்து சரி ஆண்டவரே அப்படின்றலாம் சொல்லி சொல்லி சில நேரத்தில் பார்த்தா அவன் நாணலை போல அங்கே போறது இங்க போறது அதை செய்யறது இதை செய்ய, எதை ஆண்டவர் சொன்னாலும் அதன்படி செய்ய மாட்டான், எதை செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டான். திருவிழந்து பார்க்கிறான், பாருங்க ஆண்டவர் நடு கடலுக்குள்ள போய் அங்க இவங்க கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி போட்டு அங்கே படகு நடு கடல்ல அலைகளினாலே வேதனைப்பட்டு நடந்து போயிருக்குல்ல பாக்குறான், நீ யார் என்று சொல்லி பார்த்த பொழுது ஆண்ட சொல்ல, இது நான் தான், நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி சொன்ன நீரண்டா நானும் வர போறேன். அப்ப அவருக்கு சிம்பிளா போச்சு. சரியா, நீரண்டா நானும் நடக்க போறோம் தண்ணியில, சரி வாப்பான்னு சொல்லி அப்படியே நடந்தான். நடந்தா அப்படியே நடக்க வேண்டியதானே. சரியா, உடனே நடக்காண்டு திரும்ப பார்த்தான், திரும்ப பார்த்து கீழே போட்டான், உடனே ஆண்ட பிடிச்சு தூக்கி விட்டார். அப்ப விசுவாசி, ஏன் நீ சந்தேகப்பட்ட? அப்ப பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய காரியம், கொஞ்சம் மாம்சத்துக்குரியவனா காணப்பட்டான். இப்படி இப்படி சொல்லி 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தூரத்தால குலகாரனா வந்துட்டான். தூரத்தால் எப்படி வந்துட்டான், குலகாரனா வந்துட்டான். உண்மையா நான் சொல்றது உண்மைதானே? ஆண்டவரா இயேசு கிறிஸ்தை காட்டி கொடுக்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனம் வந்துட்டு, சரியா, பட்டயங்களோடையும் தடிகளோடையும் எல்லாம் அந்த பிடிச்சு கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கறது வந்தா பிறகு இவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான் பாருங்க, அப்படியே தன்னுடைய பட்டயத்தை, வேதத்தில் நான் கனநாளா பார்த்தேன், ஆட்டியோ பட்டயத்தை பறிச்சு தான் ஒட்டினான் நான் நினைச்சேன். ஆனா நான் பைபிள்ல பார்த்த பொழுது இவன் கத்தியோட பிரிஞ்சிருக்கிறான் பாருங்க. மத்த 26 அதிகாரம் 51-52 வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 26 அதிகாரம் 51-52 வசனம்.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி,
அப்பொழுது இயேசுவோடு இருந்த ஒருவன் கை நீட்டி, அதை பேது கொண்டு எல்லாருக்கும் தெரியும் சரியா, மற்ற நிறுவனங்கள்ல பேது கொண்டு எழுதப்பட்டிருந்த வாசிங்கம்மா,
தன் பட்டியத்தை உருவி,
கலைமைங்க தன் பட்டியத்தை உருவி, அங்க இங்கெல்லாம் பறிக்கல. அப்ப இவன் என்னத்தோட போயிருக்கான், ரெடி, சண்டை வந்தாலும் சண்டைக்கும் ரெடி, கொலை வந்தாலும் கொலைக்கும் ரெடி, போறது இயேசுவோட, போறது ஆண்டவரோட. ஆனா போய் டக்கனு தன் பட்டியத்தை எடுத்து மல்கூசுடைய காதை சதக்கண்டு ஒரு வெட்டு, அது காதுல பிடிச்ச ஓடினா தப்பிச்சு, கழுத்துல பிடிச்சா என்ன கேவி, என்ன கேவி, ஆண்டவர் அற்புதம் செய்வார தெரியும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா பாருங்க, அவன் மாமிசத்துக்கு, ஆண்டவரோட இருந்தும் அவன் மாமிசத்துக்குரியவனாய் காணப்பட்டான். அப்ப பட்டியத்தில் அப்படியே போட்டுட்டு உரையில போட்டு கத்தியோட தெரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கும் அநேக இடங்களில நாங்கள் பார்க்கின்றோம், மாமிசத்துக்குரியவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நம்முடைய சபையில், உங்களுடைய சபையில இது வேணாம் சொல்லுங்க எல்லாரும் மாமியான. அல்லேலூயா. என்ன காரணம், இவன் அப்ப இயேசுவோட இருக்கிற பொழுதும் இவனிடத்திலே மாற்றம் இல்லையே, மாற்றம் வரவில்லையே. ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரத்தில், அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அல்லேலூயா.
த
டே ஆஃப் பெந்தெகோஸ்தே, டே ஃபுல்லி கம், பரிசுத்தாவியோட அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அதுலதான் அவங்க மாற்றப்பட்டாங்க. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவோட இருந்தவர்கள் அங்கே மாமிசத்திலே செயற்பட்டார்கள், அங்கே என்னெல்லாம் மாமிசம் சொல்லுங்க அதன்படி செய்தாங்க, எல்லாம் விளையாட்டு காரியமாய் போய்விட்டது. ஆனால் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவியோட பெந்தெகோஸ்தே வந்ததன் பிறகு, அந்த பேதுரு பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டதன் பிறகு, அவருடைய வாழ்வு தலைகளாய் மாற்றப்பட்டது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு தலைகளாய் மாற்றப்பட்டது. அவனை தேவன் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஒரு காலத்தில் அவன் மாமிசத்துக்குரியவனாய் இருந்தான், ஆனால் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டதன் பிறகு அவனுடைய வாழ்வு அங்கே தேவனுக்கென்று அவன் மறுக்கிறதுக்கும் ரெடியா மாறிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்க பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய வாழ்வு நல்லதா இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் ஒருவேளை உங்களிடத்தில் சின்ன சின்ன காரியங்கள் மாமிசத்துக்குரியவர்களா இருந்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு சொல்லுகிற என்ன காரியம் என்றால், உங்களை வல்லமையாக பயன்படுத்துவதற்கு அந்த மாமிசத்துக்குரிய காரியங்களை நீங்க விட்டுவிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பேதுரு அந்த அழைச்சது உண்மைதான், ஆண்டவரோடு போனது உண்மைதான், அற்புதங்கள் எல்லாம் கண்ணால கண்டது உண்மைதான், ஆண்டவருடைய சீஷர் என்று அழைக்கப்பட்ட எல்லாம் உண்மைதான், எல்லாமே உண்மை. ஆனா இவன் தன்னை சரியா விட்டு கொடுக்கல, பாவி அங்கால பாவி இஞ்சால பாவி. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தாவி வந்த பொழுது அவன் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டதன் பிறகு அவனுடைய வாழ்வு மாறியது. சொல்லுங்க ஆமேன் என்றேன். அல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய கூட்டம், ஒவ்வொருவருக்கும் கை வைத்து ஜெபம் பண்ண முடியாது, அவ்வளவு கூட்டம். ஒன்று செய்வோம், பேதுரு நடந்து போகட்டும், நடந்து போன அவனுடைய நிழல் பட்டாகிலும் சுவஸ்தமாகட்டும் என்று சொல்லி அவ்வளவு வல்லமையை அவனுடைய ஆவியனுடைய அபிஷேகத்துக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்து விட்டான். அப்படி அவனுடைய நிழல் பட்டு சுவஸ்தமானவர்கள் ஏராளமான பேர். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்வு மாமிசத்துக்குரிய வாழ்வு, ஜென்ம சுபாவத்துக்குரிய வாழ்வு, ஆனால் பரிசுத்தாவியை பெற்றதன் பிறகு அவருடைய வாழ்வு மாறிவிட்டது. அல்லேலூயா. அவருடைய வாழ்வு தலைகளாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை மாமிசத்துக்குரிய சிந்தனைகளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், மாமிசத்துக்குரிய காரியங்களை நீங்க செயல்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுடைய வாழ்வை தேவன் தலைகளாய் மாற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம். 2வது மனிதனை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம், அவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பவுல் எப்படியானவனா இருந்தான், எப்படியானவனா இருந்தான், கொலகாரன் தான், சந்தேகமே இல்லை சரியா, சந்தேகமே இல்ல. வேதம் சொல்லுது அவன் ஒரு ஆளை இல்ல, ரெண்டு பேரை இல்ல, ஏறத்தாழ 3000 பேரை கொண்டு குவிச்சிட்டான். இப்பவும் அங்க போயிருக்கல, ஆண்டு சந்திச்சாரு, இப்பவும் நிர்மங்களை வாங்குறதுக்காக புறப்பட்டு இருக்கிறார். நாம் அப்ப அதிகாரிகள் பெரிய பெரிய கவர்மெண்ட் ரீதியா அவனுக்கு சப்போர்ட் இருக்கு, எப்படியாவது கொல்லு குவி, கிறிஸ்தவன் இருக்க கூடாது. அப்போ சொல்ல 8 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கு பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான்.
அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்த எவனை, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்தான். சரி, அதுதான் கொலைகாரம் மாத்திரம் இல்ல, வாசிங்க தொடர்ந்து.
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
அது மாத்திரமல்ல, அந்த காலத்திலே எருசலேமில் இருந்ததான சபை எல்லாத்துக்கும் அவனாலே மிகுந்த துன்பம் உண்டாயிருக்கு.
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள்.
சரி, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பக்கம் கொலை செய்து குவிச்சிட்டான், ஒரு பக்கம் பார்த்தா சபைகளை எருசலேமில் இருக்கக்கூடிய சபைகளை எல்லாவற்றையும் மிகுந்த துன்பப்படுத்தி சிதறடிச்சு போட்டதான் ஒரு மாமிஷத்துக்குரியவன். அவனோட என்ன சுபாவம் உள்ளதான மனுஷன். ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது ஜூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களோட கொள்கை இருக்கிறது, அந்த யூத மார்க்கத்திலே எழுந்தபடினாலதான் அதை செய்தான் என்று ஒரு பக்தி வைராக்கியத்தில் செய்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஆடிக்குரிய ரீதியில் பார்க்கிற பொழுது அவன் மாமிசத்துக்குரியவனாய் செயல்பட்டான், ஜென்ம சுபாவத்துக்குள்ள மனிதனாய் செயல்பட்டான். ஆனால் நாளொன்று வந்தது, ஆண்டவர் சந்தித்தார். சொல்லுங்க மாமேன் என்று ஆண்டவர் சந்தித்த பிறகு அவனும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டதன் பிறகு, சொல்லுங்க ராமேன் என்று அல்லேலூயா, பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டதன் பிறகு அவருடைய வாழ்வு மாற ஆரம்பித்து விட்டது. அவனுடைய வாழ்வு மாற ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றோம். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்வு மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்பப்படுறது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறது. ஒரே ஒரு வழிதான் கிறிஸ்தவர்களுக்கே காணப்படுகிறது. இல்லை என்றா இயேசுவோட நீங்க இருக்கலாம், அது மாமிச சிந்தை தான் கொண்டு வரும். உங்களுக்கு மாமிசத்தை சிந்தையில கொண்டு போய் மாமிசத்தில் உங்களை நடக்க பண்ணி கடைசியில ஒன்றும் இல்லாமலே போய்விடும். வேதம் சொல்லுகிறது மாமிச சிந்தை மரணம். மாமிசத்தின் சம்பளம் நீங்க தான் சொல்றீங்க சரியா. அப்ப மாமிசத்தை நாம் விட்டு ஒழித்து விடுவோம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அங்கே சமாதானமா என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, சமாதானம் இல்லாமல் வாழ்றதற்கு காரணமே மாம்சம் தான். ஆனால் ஆவியுடைய சிந்தையிலே ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவிக்குரியவனாய் நானும் நீங்களும் வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வை கர்த்தர் சிறப்பாய் மாற்ற கர்த்தர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம். சென்ற வாரம் எங்களுடைய சபைக்கு ஒரு புதிய குடும்பத்தினர் வந்தார்கள். அவர்கள் குவைத் தேசத்தில் இருக்கிறவங்க, குவைத்தில் இருக்கிறவங்க. அவருடைய சன் எங்களுடைய சபையில விசுவாசியா இருக்கிறார். அப்ப அவர்கள் அங்கிருந்து ஒரு 3 weeks ஹாலிடேயில அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனா கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். அவங்க அந்த லுத்ரன் சபையை சார்ந்தவர்கள். ஆனா இப்படியான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் போனதில்லை. போன வாரம் வந்து இருந்தார்கள். சரி, மகனோட சேர்ந்து நான் ஒரு சபைக்கு போகத்தானே வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி போட்டு வந்தாங்க. ஒருஷிப்புல பரிசுத்தான இறங்கினார், வார்த்தை முடிச்சு போட்டு பயங்கரமா ஆண்டு இறங்கினார். அவர் சொன்னார், இப்படி நான் எங்கேயுமே பார்க்கல, நாங்கள் இப்பொழுது யோசிக்கின்றோம், எங்களை சின்ன குழந்தையிலிருந்து எங்களை அப்படியே லுத்திரன் அப்படியே வளர்த்துட்டாங்க, ஆனா இப்பதான் எங்களுக்கு நாங்க யோசிக்க ஆரம்பித்திருக்கோம். போன வாரம் அவர் சார்ஜி கொடுத்தார். சொல்லுங்க ஆமேன் என்று. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ கிறிஸ்தவ, ஆனா ஆதிக்குரிய சபையும் ஆதிக்குரிய கிறிஸ்தவர்களையும் தேவன் விசேஷமாக ஆண்டு பயன்படுத்துற ஒரு காலம் வந்திருக்காது, இந்த காலமாயிருக்கிறது. அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கை பார்ப்போம் என்றால் அங்கே அநேகரை துன்பப்படுத்தினதான மனுஷன் அவனுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் கொண்டு வந்தது. எப்ப ஆண்டவர் சந்தித்தாரோ, எப்ப பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாரோ, அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்வு தலைகளாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தப்படும், ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்தப்படும். ஆண்டவர் அவனையும் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். அப்போஸ்தலர்கள் 19 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அவனுடைய கச்சைகள் அவனுடைய உருமாறுகளை எடுத்து வியாதிஸ்தரின் மேல் போட, வியாதிகளும் சுவஸ்தமாகினதாம், அசுத்த ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போனது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 19:10 நினைக்கிறேன், தேடாதீங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஞானம் நீங்களும் எப்படி ஆவிக்குரியவர்களாக இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் செயல்பட முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 3rd ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த மனிதன் தோமா என்று பார்க்க போறோம். தோமா. இந்த தோமாவை விசேஷமாக ஆண்டவர் எங்க இலங்கைக்காக இந்தியாவுக்கு வந்து ஆண்டவர் விசேஷம் அழைத்தார். நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நான் இந்தியாவுக்கு போன பொழுது என்ன எனக்கு அதுக்கு முதல் தெரியல சரியா. ஆனா என்னை கொண்டே காட்டின பொழுது இந்தியாவில் சென்ட் தோமஸ் மவுண்ட், அதை சாந்தோம் என்று சொல்லுவார்கள், சென்ட் தோமஸ் மவுண்ட் இடம் ஒன்று இருக்கிறது. அது தோமா போய் அங்கே இருந்த இடங்கள் என்னும் பார்க்க போனால், அங்கே தோமா இருந்து ஒளித்திருந்ததான அந்த இடம் எல்லாம் சென்னையிலே, அங்கே சென்னை பட்டணத்தில் இருக்கிறது, நான் போய் பார்த்திருக்கேன் சரியா. இந்த மனிதனை ஆண்டவர் நமது மக்களுக்காக, இலங்கை என்று இந்தியா என்றால் இலங்கைக்காகவும் மாற்ற, இலங்கைக்காக விசேஷமாக ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு உள்ள சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்து ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு அனுப்பினா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த தோமா பாருங்க, இந்த தோமாவுக்குள் இருந்த ஒரு குணம் என்னவென்றால் நம்பிக்கை இல்லை, நம்பவே மாட்டான், விசுவாசமே இல்ல. பாருங்க, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. ஆண்டவரோடு இருந்த உண்மைதான், அற்புதங்களை பெற்ற உண்மைதான், அழைக்கப்பட்டது உண்மைதான், எல்லாமே உண்மை. ஆனா ஆண்டவரை சிலுவையில் அடிச்சு அவர் மரிச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் மரிச்சு அடிக்கப்படுவேன், அடக்கம் பண்ணப்படுவேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பு, எல்லாம் சொல்லியாச்சு, சீசர்களுக்கு சொல்லியாச்சு. ஆனா ஆண்டவர் இப்ப எழுந்து வந்து நிற்கிறார், மரித்து உயிர்த்து மறுபடியும் உயிர்த்து வந்து நிற்கிறார். சீசர்கள் எல்லாரும் சொல்றாங்க, 10 பேர் 12 பேர்ல ஒன்று காட்டி கொடுத்து அது அவுட், மிச்சம் 11. இந்த 11ல இந்த ஒன்று மாத்திரம் என்ன செய்யுது? நான் அது சொல்லிச்சு, நான் நம்பவே மாட்டேன். எப்படி சொல்லிச்சு? நான் நம்ப 10 பேர் ரெடி, சரியா 10 அப்போஸ்தலர்கள், 10 சீசர்களும் ரெடி, நம்புறதுக்கு ரெடி. அவங்க நம்புறாங்க, பார்த்தாங்க, நம்புறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இவன் மாத்திரம் சொன்ன, நான் நம்ப மாட்டேன். அப்ப இலங்கைக்கு இந்தியாவுக்கு விசேஷ ட்ரைனிங், சரியா? சரியா, ஆப்பிரிக்கனுக்கு இல்ல, அமெரிக்கனுக்கு இல்ல, ஐரோப்பியனுக்கு இல்ல, ஆசியாவுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு விசேஷமா ஒரு ட்ரெயின் பண்ணித்தான் ஆண்டர் அனுப்பினார். அவன் சொன்ன, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன், நாம் பார்க்கணும், நாம் பார்க்கணும். சரி, பார்த்தாலும் நம்ப, எந்த கைய விட்டு அந்த ஓட்டைகளை தொட்டு பார்க்கணும். சரியா, எவ்வளவு மாம்சத்துக்குரியவன் பாருங்க, சரியா, எவ்வளவு மாம்சத்துக்குரியவன். அதுக்கு பிறகு சொன்னார், சோமாவே ஏன் சந்தேகப்படுற, நீ வாப்பா, நீ வா, என்னுடைய விழாவில தொட்டு பார். அதுக்கு பிறகு அவன் தொட்டு பார்த்து, அதுக்கு பிறகு அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் மாறப்பட்டது. அதே போல இந்த 11 கூட இருந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனும் தோமாவும் ஒருவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த தோமா என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்தியாவிலே கேரளா பகுதியில் அங்க கப்பல் யாத்திரையிலே போய் சரித்திரம் இருக்குது. சரித்திரம், நான் இந்தியாவில நான் போன பொழுது அந்த சென்டோம் சர்ச்சில், அந்த சந்தோமுக்கு அந்த சாந்தோம் சர்ச், அதாவது சென்ட் தோமஸ் சர்ச், அதைத்தான் அங்க இந்திய பாசையில சாந்தோம் சர்ச் என்று, சரியா, அங்க ஒரு புக் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த புக் இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. அது நீங்க இந்தியாவுக்கு போனா கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு, ஆட்டோ உழைப்பு கேட்டுட்டு என்ன சாந்தோம் சர்ச்சில் ஒன்றை விட்டா காணும்னு சொன்னா அவங்க கொங்கு ஒன்றே விடுவாங்க. இந்த தோமா என்ன செய்திருக்கிறார் என்றால், அங்கே கடல் யாத்திரையிலே போய் கேரளாவில் இருக்கக்கூடியதான ஒரு துறைமுகத்தில் போய் இறங்கினாராம். இது உண்மை சம்பவம், அந்த அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க, சரியா. அங்க ஒரு துறைமுகத்தில் அங்கே இறங்கி அந்த துறைமுகத்தினுடைய பேர் கிரங்கனூர், கேரளா பகுதியிலே இருக்கிறான் கிரங்கனூர். அப்படியே பார்த்துட்டு அந்த துறைமுகத்தில் இறங்கி அப்படியே ஒளியில வர்றார். வெளியில வருகிற பொழுது பார்த்தா ஒரு திருமண வைபவம் நடந்து கொண்டிருக்கான். என்ன நடந்து கொண்டிருந்தது? ஒரு கல்யாண வீடு. இந்தியாவில் ஒரு கல்யாண வீடுன்றா உங்களுக்கு தெரியும், சரியா, மாலையை போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க. இவர் வேடிக்கையா பார்த்து 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 அப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, அதிலே ஒருவன் வந்து என்ன செய்தான் என்றால், இவனிடத்திலே வித்தியாசமா ஏதோ கண்டு, சரியா, அப்படியே ஒரு பட்டயத்தை எடுத்து ஒரு கத்தியை எடுத்து இவனுடைய கைய அப்படியே வெட்டி போட்டான். என்ன செய்து போட்டான், மன்னிக்கும், வெட்டி போடல். அவன் அங்கே பார்த்து திட்டி ரெண்டு வந்து இவனுக்கு அடிச்சு போட்டான், யாருக்கு, தோமாவுக்கு அடிச்சு போட்டான். சரியா, நீங்க வாசிச்சு பாருங்க, நல்ல உண்மையான சம்பவம். தோமாவுக்கு அடிச்சு போட்டான். அடிச்சோன்னு இந்த தோமா ஒன்றுமே பண்ணல. ஏன்டா, திருமண காரியங்கள் நடக்கிறது எல்லாம் நல்லது, ஏன்டா, இவர் போனதே சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஜனங்களை ரட்சிப்பதற்கு. அப்படியே இவ பேசாம தண்டவாடல போயிட்டான். 23 நாள் கழிய ஒரு நாய், சரியா, நாய் ஒன்று அப்படியே ஒருவனுடைய கையை அப்படியே கவி கொண்டு வந்து ஒரு ராஜாவினுடைய அந்த தேசத்துல இந்தியாவில பாத்தீங்கன்னா, அப்ப இந்த இவங்க இருப்பாங்க, இப்ப அந்த என்னென்ன சொல்ற பஞ்சாயத்து தலைவர்களை போல எல்லாம் அந்த நாட்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மனிதர் அந்த இடத்துல நியாயந்திருக்கிறதை போல அவனுடைய வீட்டுக்கு உன்னால கொண்டு போட்டுட்டாங்க. திடீரென்று பார்த்தா என்ன, ஒரு மனிதனுடைய கையை கொண்டு வந்து நாய் கொண்டு வந்து போடுது என்று பார்த்தார்களாம். பார்த்த இடத்துல விசாரித்த பொழுது, இந்த தோமாவுக்கு யார் அடித்தானோ அவனுடைய கை அந்த கை என்று சொல்லி கண்டுபிடித்தாங்களாம். உடனடியாக ஆளை விட்டு கூப்பிட்டார்களாம், தோமாவை உடனடியாக கூப்பிடு அப்படி என்று சொல்லி தோமாவை உடனடியாக விட்டு கூப்பிட்டார்களாம். கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தா இவனுடைய கை கிடக்குது. கொஞ்ச நேரத்தால பார்த்தா அந்த அடித்தவன் பிரேதமா செத்து போனவனா அப்படியே கொண்டு கிடக்குறாங்க. இந்த தோமா என்ன செய்தாருண்டா, அவனுடைய கையை எடுத்து வெட்டப்பட்ட அந்த இடத்துல வச்சு அப்படியே வச்சு கடைசியா ஜோ பண்ணினாராம். கையும் ஒட்டப்பட்டது, அவனுக்கும் அவனையும் ஜீவனோட உயிரோடு எழுப்பி விட்டார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இது சரித்திரம், இது உண்மை. நீங்க போனீங்கன்னா அந்த புக்ல நீங்க வாசிங்க. நிச்சயம் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில விசுவாச வாழ்வில அதுங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தரும். நான் என்ன சொல்ல வர்றேன்டா பாருங்க, ஒரு காலத்திலே அவன் சந்தேகப்பட்டான், ஒரு காலத்திலே விசுவாசம் இல்லாதான் இயேசுவோட இருக்கான். நான் புரோஜாதியை குறித்து சொல்ல இல்லை, யாரையும் குறித்து சொல்ல இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களைப் போல என்னை போல அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கேன். ஒரு காலத்தில் விசுவாசம் இல்லை, மாமிசத்துக்குரியவனாய் காணப்பட்டான். ஆனால் ஒரு நாள் ஒன்று வருகிற பொழுது ஆவியோட அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டதன் பிறகு அற்புதமாய் அவர்களை வைத்து கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இப்படி நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் உள்ளவராயிருக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப சபைக்குள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த சபையை குறிச்சு சொல்லல, பொதுவான சபையை குறிச்சு சொல்லுகிறேன். மாம்சத்துக்குரியவன், ஜென்ம சுபாவத்துக்குள்ளவன், ஆவிக்குரியவன். இன்றைக்கு நீங்க யாருன்னு சொல்லி நீங்க தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் நாங்கள் முதல் ரெண்டு வசனம் வாசித்தோமே பாத்தீங்களா, யூதா முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தனது ஜனத்தை அழைத்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆனா 20வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வருகிறோம், பிரியமான பிள்ளைகளாய் வந்து பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாமிசத்திலே செய்யவே முடியாது. சொல்லுங்கள் ஆமேன் என்று. என்ன சுபாவத்திலே சொந்த சுயத்துல எதுவும் நடக்காது. சொல்லுங்கள் ஆமேன் என்று. ஆவியினாலே நீங்க நிரப்பப்பட்டாலே ஓழிய வேற வழியே இல்லை. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய மாமிசத்துல ஏதாவது இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே, நானும் ஆவிக்குரியவனாய் மாறப்போகிறேன் என்று சொல்லி நீங்க கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆவிக்குரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நீங்க சில நேரத்தில் தீர்மானம் எடுக்கலாம், ஆனால் அந்த தீர்மானத்தின்படி வாழ உங்களால முடியாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நானும் மாறப்போகிறேன். நீங்க பேதுருவை நீங்க மாற்றவில்லையா, பவுலை நீங்க மாற்றவில்லையா, தோமாவை நீங்க மாற்றவில்லையா, ஆண்டவர் என்னையும் மாற்றும் என்று நீங்க கேளுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வாழ்வில் அபிஷேகம் இறங்கி வருகிறதோ, ஆவியில் நீங்க நிரப்பப்படுவீங்களோ, கர்த்தர் உங்களோடையே கூட இருப்பார். சங்கீதம் 46:1-2-3 வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் நாம் பயப்படுறோம். சொல்லுங்க எல்லாரும், நாங்கள் பயப்பட மாட்டோம். எப்ப பயப்பட மாட்டீங்களாம், ஆவியினாலே நீங்க நிரப்பப்படும் பொழுது நீங்க பயப்பட மாட்டீங்க. இல்லை என்றால் உங்களுடைய வாழ்விலே இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்படுங்க, நிரப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருங்க. ஆகவே பூமியில உலகத்தில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாம் பயப்படுவோம். ஏனென்றால் பூமியே நிலை மாறினாலும் அங்கே ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்களை அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கங்களை மூடி எல்லாரும் சோதனை பண்ணுவோம். எல்லாரும் சோதனை பண்ணி ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலே திறந்து கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்தார் அபிஷேகத்தை எனக்கு தார், நானும் ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும், நானும் மாம்சத்துக்குரியவனாய் இல்லாதபடி, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் நான் இல்லாதபடி ஆவிக்குரியனாய் வாழப்போறோம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சத்தமாய் கேளுங்க, எல்லாரும் சத்தமாய் கேட்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து கேளுங்க, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். எல்லாரும் சொல்லுமா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிரப்பி ஆளுகை செய்யும்.